இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்ளுகிற வேத வசனம் 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 25வது வசனம். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 25வது வசனம்.
அப்பொழுது சவுல்
தாவீதை நோக்கி,
என் குமாரனாகிய தாவீதே,
நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்,
நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே
தாவீது தன் வழியே போனான்,
சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான்.
இங்கே பார்க்கும் பொழுது சவுல் தாவீதை ஆசீர்வதித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆனா உண்மையிலே பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது. தாவீதை சவுல் வேட்டையாடி கொண்டிருக்கிறான், துரத்திக் கொண்டே வருகிறான். ஆனால் ஒரு பல சூழ்நிலைகளிலே தாவீது தப்பி ஓடிக்கொண்டிருந்தாலும் தாவீதோடு கர்த்தர் இருந்தார், சவுலோடு கர்த்தர் இருக்கவில்லை. ஏன்னா அந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துக்கு பிறகு இருந்தே பார்க்கும் பொழுது 16வது அதிகாரம் 17வது அதிகாரம் இதெல்லாம் பார்க்கும் பொழுதே கர்த்தர் சவுலை விட்டு விலகினார் அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுது. சவுலை விட்டு விலகினாலும் அவன் தன்னுடைய சொந்த முயற்சியினால் தாவீதை துரத்திட்டே வரான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை தப்புவித்துக் கொண்டே வராரு. ஒரு கட்டத்திலே சவுல் ஒரு கெபியிலே மாட்டிக்கொள்ளுகிறான். தாவீதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, அவனை கொல்லுகிறதற்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் தாவீது அந்த வாய்ப்பை பயன்படுத்தல, அவனை கொல்லல. அவனோடு கூட இருக்கிறவங்க எல்லாம் அவரை கொண்டு போடும் என்று சொல்லி அவனை தூண்டிவிட்டு கூட அவன் அதை செய்யல. அப்பொழுது தாவீது தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சவுலுக்கு வெளிப்படுத்தும் பொழுதுதான் சவுல் உள்ளத்திலே உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டு தாவீதை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றான். சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். நல்ல ஒரு வார்த்தை, ஒரு சத்துருவின் கையிலிருந்து அவனுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. நேசிக்கிறவன்ல வெறுக்கிறவனே மனம் உணர்ந்து சொன்ன ஒரு வார்த்தை இது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை பெரிய காரியம் செய்வதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மேன்மேலும் பலப்படும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை மேன்மேலும் கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய பலன் குறுகி போகக்கூடாது, நம்முடைய பலன் ஒரே நிலையில இருக்கவும் கூடாது. நாம் மேன்மேலும் பலப்பட வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். அதுதான் நமக்கு இந்த நாட்களிலே கர்த்தர் விரும்புறதே அதுதான். ஸ்பிரிச்சுவல் லைஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு குரோத் இருந்துகிட்டே இருக்கணும், ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். நம்முடைய காரியத்தில் ஸ்டாண்டர்ட் ஒருபோதும் குறையக்கூடாது. ஒரு காலத்தில் ஒரு இப்படி இருந்தார், இப்ப நீங்க இப்படி இருக்காருன்னு சொல்ல குறைஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. முன்பை விட நாம் மேலே ஏறிட்டே தான் போறோம். ஒரு சிலர் சொல்லுவோம், ஒரு காலத்தில் இப்படி நான் ஜெபிச்சேன் அப்படின்னா குறைஞ்சிட்டு வராங்கன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் நான் இப்படி வேதத்தை வாசேன், குறைஞ்சிட்டு வரேன்னு அர்த்தம். நம்முடைய ஸ்டாண்டர்ட் குறையக்கூடாது, ஏறணும். ஏன்னா ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்கு வர 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 ஸ்டாண்டர்ட் நமக்கு ஏறிக்கிட்டே போகணும். நம்முடைய சென்சிட்டிவ்னஸ் எல்லாம் இன்னும் அதிகரிக்கணும். ஆவிக்குரிய கூர்மையான மனசாட்சி எல்லாமே நமக்கு பலன் அடையணும். அதனால இன்றைக்கு நாம் பலன் அடைவது எப்படி அப்படின்னு உங்களுக்கு சில காரியத்தை சொல்ல போறேன். எப்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்ம பலன் அடைவதற்கான சில காரியங்கள், அதை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்மை அபியாசம் பண்ணுவோமானால் நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் நம்மை புதிய பலத்தினால் நிரப்புவார். அதனால உங்களுக்கு சில ஆலோசனைகள், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவதற்கு வேதத்தில் என்னென்ன வழிகள் எல்லாம் வைத்திருக்கிறார். சரி, வேகமா நம்ம போவோம். 84வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 84 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சன்னிதியில் வந்து காணப்படுவார்கள்.
அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனில் தேவ சன்னிதி முன்பாய் வந்து காணப்படுவார்கள். நம்ம எல்லாரும் ஒரு நாள் சியோனிலே தேவ சன்னிதியிலே கர்த்தருக்கு முன்பாய் போய் நிக்க போறோம். அது வரைக்கும் நம்முடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் நிக்கணும். அதுதான் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சன்னிதி முன்பாய் வந்து காணப்படுவார்கள். நமக்கு எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை உண்டு, கர்த்தருக்கு முன்பாய் நாம் ஒரு நாள் போய் நிக்க போறோம், அவருடைய ராஜ்யத்தில் போய் நிக்க போறோம். அது வரைக்கும் என்னுடைய லைஃப் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கணும். இந்த ஒரு ஃபோக்கஸ் நமக்கு இருந்தாதான் நம்ம வந்து இறங்க மாட்டோம், விட மாட்டோம். இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு எண்ணம் இருக்கணும். நம்ம அப்படியே இருக்கணும்னு நினைச்சோம்னா இறங்கிடுவோம். இன்க்ரீஸ் ஆகணும்னு ஒரு மோட்டிவேஷன் நமக்கு இருக்கும், ஒரு மோட்டிவ் நமக்கு இருக்கணும். இப்ப இது யாருக்கு, இது எப்படி, அவங்க என்ன செய்தாங்க அப்படின்றத நம்ம 4 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள்.
அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள்.
உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும்,
உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும்,
தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும்,
தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும்
பாக்கியவான்கள்.
பாக்கியவான்கள்
அழுகையின் பள்ளத்தா உருவ நடந்து,
அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து
அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள்.
அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள்.
மழையும் குளங்களை நிரப்பும்.
மழையும் குளங்களை நிரப்பும் என்று பார்க்கிறோம். இங்க பார்க்கும் பொழுது யாருக்கு இந்த அனுபவம்? உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷர். ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில் பலன் அடைவதற்கு கர்த்தரோடு அவருடைய வீட்டில் வாசமாயிருக்க வேண்டும். வீட்டில்னா அவருடைய பிரசன்ஸ்ல. வாசமாயிருந்தால் போதாது, அவருடைய பிரசன்னத்தில் இருந்து துதிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். துதி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று. இன்னைக்கு காலையிலையும் நம்ம கடந்த வாரங்கள் எல்லாம் பார்த்தோம், முறுமுறுப்பு வருகிற பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை விட்டு வெளியே தள்ளப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு தூரமாகிறார், நாம் பலவீனம் அடைகிறோம். அந்த சந்தர்ப்பத்தை தான் பிசாசு பயன்படுத்தி கொள்ளுகிறான். இல்ல, நம்மை தாக்குவதற்கு அவன் யூஸ் பண்றான், நம்மை பலவீனப்படுத்தி நம்மை மேற்கொள்ளுகிறான். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே இந்த துதிக்கிற ஒரு அனுபவம், அவர்கள் எப்போதும் நம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். இதுதான் முக்கியம். கண்டினியூஸா துதிக்கிறது, இது ஒரு ஹேபிட் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். எப்பொழுதும் துதிக்கிற ஒரு அனுபவம். ஆனா எப்பொழுதும் நம்ம முழங்காலில் நின்று நம்ம துதித்துக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் நமக்கு உலக வேலைகள், உலக காரியங்கள், நமக்கு எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலும் எல்லா நேரத்திலும் அந்த துதிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். சோர்வு நம்ம சிச்சுவேஷனோட அப்படியே மெர்ஜ் ஆயிடக்கூடாது. நம்ம கடந்து போகிற பாதையோடு நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கலந்து விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அதுலதான் கெட்டு போகுது. ஒரு சோகம்னா அந்த சோகத்தில் அப்படியே கலந்து போறது, ஒரு வேதனைனா அந்த வேதனையில் அப்படியே மெரிச்சாயிடுறது. இல்ல, துதிப்பது நமக்கு கர்த்தர் எப்பொழுதும் வைத்திருக்கிற ஒரு காரியம். வேதம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆண்டவர் துதிக்கப்பட்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் ஸ்பெஷலா ஏதாவது நடக்கும். இல்ல, பைபிள் ஃபுல்லா பாருங்க, ஸ்பெஷலா இதை நடக்கும். எல்லாத்தையும் எடுத்து காட்ட இப்ப நேரம் இல்லை. 2 5 அதிகாரம் 13-14 வசனங்கள் அங்க பார்க்கும் பொழுது, சாலமோன் கட்டின கர்த்தருடைய ஆலயம், அங்க எல்லாரும் ஆசாரியர்கள் ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ மகிமை இறங்கி வந்து ஆலயத்தை நிரப்பிச்சு. ரெண்டு நாளாகவும் 20:21-22 வசனங்களை பார்க்கும் பொழுது, யோசபாத்தின் நாட்களிலே அவங்க கர்த்தரை பாடி துதி செஞ்சாங்க. துதிக்கும் பொழுது ஆண்டவர் மகிமையாய் இறங்கினார். எங்கெல்லாம் துதிக்கப்பட்டார், கர்த்தரை துதிச்சாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி அவங்களுக்காக யுத்தம் பண்ணார். துதி நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நமக்கு பலன். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே ஒரு நல்ல வசனம் உண்டு. 8:2 வாசிக்கலாம். 8:2
பகைஞனையும் பழிகாரனையும்
அடக்கி போட
தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர்.
இங்க பாத்தீங்கன்னா பெலன் இல்லையா, பெலத்தின் மேல் பெலன் அடைகிறாங்க. இங்க கர்த்தர் வந்து பெலத்துக்கு இந்த ஒரு இன்னொரு வசனத்துக்கு கோட் பண்ண உங்களுக்கு நல்லா புரியும். பகன்யனையும் பழிகாரனையும் அடக்கி போட. இந்த பகன்யன் யாரு? பிசாசு. பழிகாரன் யாரு? பிசாசு. இவனை அடக்கி போடுவதற்கு தேவரீர் நம்முடைய சத்துருக்களி நிமித்தம், இந்த சத்துருயான பிசாசு, குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலனை வச்சிருக்கிறாராம். நம்ம தான் பலத்தின் மேல் பலன் அடையணும், பலன் வச்சிருக்கிறாராம். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இதை எழுதுறார். இப்படி இந்த சங்கீதத்தை இயேசு கிறிஸ்து பின்னாட்களில் அவர் கோட் பண்ணார். இயேசு கிறிஸ்து பல நேரத்தில் பழைய ஏற்பாட்டு வசனங்களை கோட் பண்ணுவார். இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து எப்படி கோட் பண்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 21:1 15-16 வசனங்களை வாசிக்கலாம்.
அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள்.
அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன்,
குழந்தைகளுடைய வாயினாலும்
பாலகருடைய வாயினாலும்
துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா?
நீங்கள் ஒரு காலம் இந்த 8வது சங்கீதத்தை வாசிக்கவில்லையான்னு கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து அந்த வசனத்திற்கு எப்படி ஒரு வார்த்தையை விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, ஆம் கேட்கிறேன். நல்ல வார்த்தை. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை எல்லாம் பார்த்து சின்ன பிள்ளைங்க ஆர்ப்பரிக்கிறாங்களாம். பெரியவங்க எல்லாம் முறுமுறுத்து இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. ஓன கத்துறாங்க. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை பார்த்து ஓசனா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஆர்ப்பரிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. அப்பொழுது இந்த ஓசனான்னு சொல்லி எல்லாரும் துதிக்கிற இந்த கூட்டத்தை பார்த்த உடனே அங்கிருந்த வேத பாடகர்களுக்கு எல்லாருக்கும் எரிச்சல் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள வேற ஸ்பிரிட் இருக்குது. துதிக்கிற இடத்துல அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. ஏன்னா வேற ஸ்பிரிட் அங்க. அது இரிட்டேட் ஆன உடனே இயேசு கிறிஸ்துட்ட வந்து சண்டைக்கு வராங்க. இந்த பிள்ளைங்க சொல்லுகிறத கேட்கிறீரோ, எரிச்சலோடு கேட்கிறாங்க. ஆனா இவர் அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆம் கேட்கிறேன். நல்ல வார்த்தை. ஆம் கேட்கிறேன். இந்த துதிய இயேசு கிறிஸ்து கேட்டார். ஆம் கேட்கிறேன் சொல்லிட்டு உடனே இந்த 8வது சங்கீதத்தை 2வது வசனத்தை தான் இங்க எடுத்து கோட் பண்றார். அந்த கோட் பண்ணும்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை மாத்துறாரு, இல்ல அது உண்மையான அர்த்தத்தை இங்க கொடுக்கிறாரு. பலன் உண்டு பண்ணினீர்ங்கிறத துதி உண்டு பண்ணினீர் என்று வேதத்தில் நீங்கள் ஒரு காலம் உண்டாகபடி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா அப்படின்னாரு. அப்ப துதி அதுதான் பலன் இல்லையா. அந்த பலன் என்ற வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த விளக்கம் துதியினார். அப்ப துதிப்பது சின்ன பிள்ளைகளானாலும் சரி, துதிக்கும் பொழுது அங்கே தேவ பலன் வெளிப்படுகிறது. அந்த பலன் சாதாரணமான பலன் அல்ல. பகன்யனையும் பழிகாரனையும் அடக்கி போடக்கூடிய ஒரு பலன் துதியில் இருக்கிறது. என்னைக்குமே நம்மை சுற்றிலும் ஒரு பகன்யன் இருந்துட்டு இருக்கலாம், ஒரு பழிகாரன் இருக்கலாம். நம்மளை எப்படி ஆகிலும் நம்மை தாக்குவதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் துதிக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவனை நாம் பலவீனப்படுத்துகிறோம், அவனை மேற்கொள்ளுகிறோம். அவனை அடக்கி போடுகிறோம். நம்ம அறியாமல், நமக்கு தெரியாமல் இது நடக்க துதிச்சுட்டே இருந்தோம்னா நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருவின் கிரியைகள் தானாய் அடக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அந்த பெலன் துதியிலே வைத்திருக்கிறார். அதனாலதான் உங்களுடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால துதிக்கிற பிள்ளைகளை சத்துரு ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. அவர்கள் பலமடைந்து கொண்டே இருக்கிறார்கள், தேவ பலத்தினால் நிரப்பப்படுகிறார்கள். அவர்களுடைய எந்த சத்துருவும் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. சரியா? முதல் காரியம் துதிக்கணும். பலன் அடைவதற்கு முதல் காரியம் நம்ம துதிக்கணும். இரண்டாவது, பலன் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:16 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16:16 வாசிக்கலாம்.
இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரசன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனானவன், என் தலை சிதைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான்.
இங்கே பார்க்கும் பொழுது சிம்சோனுடைய வாழ்க்கை, சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தேவன் ஒரு விசேஷமான பலனை கொடுத்திருந்தார். சாதாரண பலன் அல்ல, விசேஷமான ஒரு பலன். அந்த பலன், அதை வைத்து அவன் பெலிஸ்தியரை கலங்கடித்தான். பலத்தின் மூலமாக அவன் சாதித்த அவனுக்கு யாருமே கொடுக்காத ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த பலத்தோடு அவன் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்திலே தன்னுடைய பலத்தின் ரகசியத்தை அவன் தெளிலாள் என்கிற இந்த பெண்ணிடத்திலே அவன் சொல்லிவிடுகிறான். அவனுடைய பலன் அவன் தலைமுடியில் இருக்கிறது. இந்த சிம்சோனுக்கு கர்த்தர் நசரேய விரதம் என்று சொல்லப்படுகிற ஒரு அர்ப்பணிப்பை தேவன் ஏற்படுத்தியிருந்தார். அந்த அர்ப்பணிப்பு தான் அவனுக்கு பலனை கொடுத்து கொண்டு வந்தது. அந்த அர்ப்பணிப்பு தான் அவனுடைய வாழ்க்கையில் தேவ பலத்தை அவனுக்கு தந்தது. ஆனால் இப்பொழுது அவன் பலவின் தன் பலத்தின் ரகசியத்தை சொல்லிவிட்டான். உடனே அவனை பிடித்து விடுகிறார்கள். அவன் தலைமுடியை சிறைத்து விடுகிறார்கள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கி போனது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனுடைய வாழ்க்கையில் இந்த அர்ப்பணிப்பு போன பிறகு எல்லாம் போன ஒரு சூழல். 20 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு.
இப்ப பார்க்கும்பொழுது அவனுடைய பலன் அவனை விட்டு விலகினதை அவன் அறியவில்லை. இரண்டாவது காரியம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் பொழுது, நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுதே ஒரு விசேஷ பலனை நமக்கு தரார். நம்முடைய அர்ப்பணிப்பு, என்னைக்கு நம்ம அர்ப்பணித்து கர்த்தர்கையில் ஒப்புக் கொடுக்கிறோம் அன்னைக்கே நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. ரட்சிக்கப்பட்ட உடனேயே நமக்கு ஒரு பலன் நமக்கு வருது. ரட்சிக்கப்பட்டாலே நம்ம பலசாலிகள் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பிலும் அந்த அர்ப்பணிப்பிலும் நம்ம இருக்க 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 அந்த ஸ்ட்ரென்த் நமக்குள்ள மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் பலருடைய வாழ்க்கையில் அந்த அர்ப்பணிப்பிலிருந்து சற்று இறங்கி சாதாரணமாய் போகும் பொழுது நம்மை எரியாமல் தேவன் நமக்கு கொடுத்த பலத்தை நாம் இழந்து போய் விடுகிறோம். பல நேரத்தில் நம்ம இழந்து வரோம். அது நமக்கு தெரியறதில்லை. நமக்கு தெரியாமலே நம்முடைய பலத்தை நம்ம இழக்கிறோம். தெய்வ பிள்ளைகள் அதை கவனிக்கணும். நமக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பலசாலிகள் என்பது ஃபர்ஸ்ட் புரியணும். அதிலிருந்து நம்ம தொடர்ந்து ஏறிட்டு வரணும். பலருடைய வாழ்க்கையில் அது நடக்கிறதில்லை. பலத்தை இழக்கிறோம். நம்ம ஜெபிக்காம போகும்போது நம்முடைய அர்ப்பணிப்பு குறைய குறைய நம்முடைய பலன் குறையும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அந்த பிரதிஷ்டை குறைய குறைய அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கிக் கொண்டே போச்சு, நீங்கி போயிடுச்சு. ஆனால் இப்பொழுது அவன் பலன் போனதை அவன் உணராத சூழ்நிலையில் இருக்கிறான். கடைசியில் அவனை கட்டி போட்டார்கள், அவனை மாவரைக்க வைத்தார்கள், பரியாசம் பண்ணினாங்க, வேடிக்கை காட்ட வச்சாங்க, எல்லாம் நடந்துச்சு. கடைசியிலே அவனுக்குள்ள ஒரு சின்ன உணர்வு வருது, நான் என் பலத்தை இழந்துட்டதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, பலத்தை இழந்துட்டதுனால இப்படி ஆயிடுச்சு. அந்த ஒரு உணர்வு அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பலத்தை இழந்தா கூட பரவாயில்ல, அந்த உணர்வை நம்ம இழந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அதான் நினைக்கிறேன், பலத்தை இழந்தா கூட அதை திரும்ப வாங்கிடலாம், ஆனால் அந்த உணர்வை இழந்துட்டானா உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான் நடந்துருது. பலத்தை இழந்தா போ பரவாயில்ல, ஆண்டவரை விட்டு தாங்கள் தூரம் போயிட்டோன்ற உணர்வு கூட இல்லாம போயிடுறாங்க. அதுதான் டேஞ்சர். அப்ப இந்த சூழ்நிலையில அவனுக்கு இது இருந்துச்சு, இந்த உணர்வு இருந்துச்சு, நான் என் பலத்தை இழந்துட்டேன், ஆனாலும் இது அப்படியே போயிடக்கூடாது, அவனை கட்டி போட்டன்னு ஒரே ஒரு சின்ன பிரேயர். 28 வாசிக்கலாம்.
அப்பொழுது சிம்சோன்
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு
கர்த்தராகி ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம்
என்னை நினைத்தருளும்
தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்களின் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது
அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். இந்த இடத்தில் அவன் தன்னுடைய பலத்தை புதுப்பித்துக் கொண்டான். காரணம், அவனுக்குள்ள இருந்த ஒரு சின்ன உணர்வு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலத்தை ஒரு காலத்தில் இப்படி எல்லாம் இருந்த, இப்ப இன்னைக்கு அப்படி இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்குதான், அந்த ஃபீலிங்கோடு விட்டுறக்கூடாது. புதுப்பிக்கிறதற்கு முயற்சி எடுக்கணும். ஆண்டவர் என்னைக்குமே தம்முடைய பிள்ளைகளை புதுப்பிக்க விரும்புகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சையோடு கேட்போமானால் கண்டிப்பாக நாம் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். இது ஒரு நல்ல ஒரு காரியம். என்னைக்குமே டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த உணர்வு நமக்குள் இருக்குமானால் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை புதுப்பிப்பார். கேத்தரின் குல்மன் என்று சொல்லி கர்த்தரால் இதுவரைக்கும் எந்த பெண்ணையும் கர்த்தர் அப்படி பயன்படுத்தினதில்லை. அப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மகள். அவருடைய வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் பார்த்திருக்கிறேன். பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த மீட்டிங்ஸ். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பித்த ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரி. அவருடைய ஊழியத்தில்தான் பென்னியின் தேவனுடைய வல்லமை என்றால் என்ன என்பதை பார்த்து அவருக்கு அந்த தாகம் வந்துச்சுங்கிற. உங்க வாலிப பிராயத்திலே ரட்சிக்கப்பட்டு நல்ல தாளந்துள்ள ஒரு மகள் கர்த்தருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனால் சத்துரு பார்த்தான், இவ வேகமாய் இந்த பெண் ஊழியம் செய்கிறாளே, இவளை எப்படியாகிலும் வீழ்த்தி விட வேண்டும் என்று பிசாசு இந்த மகளுக்கு விரோதமா எழும்ப ஆரம்பிச்சது. கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. அவங்களோட ஊழியம் செய்வதற்கு ஒரு நபர் இணைந்து கூட உலக செய்வதற்கு பல நேரத்தில் கூட சேர்ந்து நடத்தியிருக்கிறார். அவர் ஒரு திருமணமான ஒரு நபர். இவர் ஒரு வாலிப பெண், திருமணமாகாத ஒரு வாலிப பெண் தான் கேத்தரின் குல்பர். சேர்ந்து ஊழியம் செய்ய கடைசியிலே இவர்களுக்குள் மாம்சீகம் தலை தூக்கியது. அவருடைய வாழ்க்கை தடுமாற ஆரம்பித்தது. தடுமாறை கடைசியிலே பாவத்தில் விழுந்தாங்க. வாலிப வயசுல நல்ல வாஞ்சையாய் வந்து பாவத்தில் விழுந்தான். இவங்க அந்த வாலிப வயசுல திருமணமாகாத அந்த நாட்களிலேயே செஞ்ச ஊழியமே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் அவங்களை குறித்து பேசக்கூடிய லெவலுக்கு அந்த ஊழியம் இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில நல்லா வளர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை சடனா ஒரு வீழ்ச்சி, தவறான வாழ்க்கைக்குள்ள போய் மாட்டினான். அந்த மனுஷனும் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து உங்களோட வந்து சேர்ந்து இருந்துட்டார். அப்படி ஒரு பெரிய பாவம் ஆயிடுச்சு. ஆனாலும் சில நாட்கள் தொடர்ந்து அப்படியே உடித்து அவங்க செஞ்சதை கண்டினியூ பண்ணிட்டே தான் இருந்தாங்க. கடைசியில் எல்லாம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. இவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் போக ஆரம்பிச்சது, ஊதியம் மழுங்க ஆரம்பிச்சது. இப்படி காலங்கள் கடந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய வீழ்ச்சி. ஆனா ஆவியானவர் அந்த மகளை உணர்த்திக்கிட்டே இருந்தார், நீ தப்பான பாதையில போற, நீ தப்பான பாதையில போற, தொடர்ந்து உணர்த்தினார். 10 வருஷம் ஒரு பக்கம் வெளியில வந்து மீட்டிங் நடத்துறாங்க, அவங்களுக்கு ஒரு கூட்டம். ஆனால் உள்ளுக்குள்ளே பாவ வாழ்க்கை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வேதனை. ஒரு நாள் அந்த அவங்க அந்த மனுஷரோடு இருந்து தங்கி இருந்த வீட்டில் இருக்கும்போது ஆவியானவர் நைட்ல பயங்கரமா போராடினார், நீ தப்பா இருக்கிற, தப்பான பாதையில் இருக்கிற. அந்த வேதனையை ஆவியானுடைய உணர்த்ததை அவங்களால தாங்கிக்க முடியல. மனசு உடஞ்சாங்க, அழுதாங்க படுக்கையில். இனி நான் என்ன வந்தாலும் பரவாயில்ல, இந்த வாழ்க்கையை விட்டு நான் வெளியே வந்ததாகணும். அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தான், இரவோடு இரவா வெளியே வந்தான். அந்த பாவ உணர்வு அவங்களை தாக்குச்சு. வெளியே வந்தான், வெளியே வந்து தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து அழுதான். ஆனால் உலகம் என்ன செஞ்சது, எல்லாரும் ஒரு பரியாசம் பண்ணான். கேத்தரின் குல்மன் அவ்வளவுதான், போயிட்டான். எல்லாரும் அவங்களை ஒதுக்கினாங்க, கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. பல நாட்கள் பல மாதங்கள் தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, ஆண்டவரே என்னை ஒரு விசை பலப்படுத்து. சிம்சோன் கதறினது போல கத்தருடைய பாதத்தில் என்ன கேட்டாங்க, ஆண்டவரே என்னை ஒரு விசை பலப்படுத்தும், ஒரு விசை என்னை பலப்படுத்தும், ஒரு விசை என்னை பலப்படுத்தும். கர்த்தர் அவங்களுடைய உண்மையான கதறுதலை பார்த்தார், உண்மையான மனம் திரும்புதலை பார்த்தார், உண்மையான அந்த பாவத்துக்காய் மனஸ்தாபப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் இறங்கினார், இறங்கி மறுபடியும் அபிஷேகத்தை கர்த்தர் அவங்க மேல ஊத்த ஆரம்பிச்சார். நீ மறுபடியும் உன் ஊழியத்தை தொடங்கினார், திரும்பி தொடங்கினாங்க. அவருக்கு விரோதமாய் பேசினவங்களுடைய வாயெல்லாம் அடைக்கப்பட்டது, கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். அதன் பிறகு அவருடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை விசேஷமா இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கையை நான் புத்தகத்தின் சில காரியங்களை நான் படிச்சிருக்கிறேன். அவங்களுக்கு இருந்த ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் அவருடைய இருதயம் அழுங்கி இருந்துச்சோ அந்த அளவுக்கு அவருடைய இருதயத்தை ஷார்ப் ஆக்கிட்டாங்க, ஷார்ப் ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் உணர்வடைந்து ஆண்டவரை நோக்கி கேட்கும் பொழுது அந்த இருதயம் ஷார்ப் ஆகும் பொழுது தேவ பலன் வருது. அவங்க சில கூட்டத்தில் ஏறி மேடையில் நிற்கும் பொழுது திடீர்னு அந்த ஆவியானனுடைய ஃபீலிங்க உணர்வாங்க. அது ஒரு நல்ல காரியம், ஆவியானுடைய ஃபீலிங் உணர்வாங்க. சில நேரத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது இவங்களுக்கு தெரியும். உடனே ஸ்டேஜ்லயே அழுவாங்களாம், ஏன் எனக்கு பிரியமானவரை நீங்கள் இப்படி துக்கப்படுத்திக் கொண்டு இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அப்படின்னு அழுவாங்க. ஜனங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துறவங்களோட உள்ளத்துல அந்த ஃபீல் தெரியுது. அவங்க மேல் அப்படிப்பட்ட ஒரு அந்த அபிஷேகம், அந்த அந்த ஷார்ப்பான மனசாட்சி இருந்ததுனாலே அபிஷேகம் அதிகரித்தது. அவங்களை பத்தி அவங்க ஊழியத்தில் நடந்த அற்புதங்கள் ஏராளம். அவங்க மேல அந்த அபிஷேகம் விசேஷமானது. ஒரு முறை ஒரு கூட்டத்திலே அவங்களுடைய கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த நாட்களிலேயே இதெல்லாம் 60s நடந்துச்சு. ஏராளமான கூட்டம், பெரிய பெரிய ஆடிட்டோரியத்தில் நடத்தினாங்க கூட்டம். அவங்க பக்கத்தில் வர்றதுக்கு ஜனங்க ஆசைப்படுவாங்க. அவங்க கிட்ட வந்து வந்தாலும் இந்த அபிஷேகம் தானே ரீச் பண்ணுன்னு சொல்லி அதுக்கு ஜனங்க வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்ப கூட்டம் முடிச்ச உடனே ஜனங்கள் அவங்களை நெருக்காத வழிக்கு வேறு வழியாய் கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த கூட்டம் முடியும் பொழுது அவங்க மேல அனாயிட்டி ஸ்பெஷல் அவங்க மேல இறங்கி இருக்கும். கடைசியில் அற்புதம் நடக்கும்போது ஒரு முறை ஒரு கூட்டம் நடந்து முடிச்ச உடனே பேக் சைடு வழியா ஜனங்க ஃப்ரண்ட்ல வந்தா ஜனங்களா கிட்ட வருவாங்க சொல்லிட்டு பேக் சைடுல ஒரு கிச்சன் வழி அப்படி கூட்டி கொண்டு போய் கார் வச்சு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. கூட்டம் முடிச்ச அந்த அபிஷேகத்தில் அப்படியே இறங்கி கிச்சன் வழியா இறங்கி ஓடி இருக்கிறாங்க. அந்த கன்வென்ஷன் தொடர்ந்து டெய்லி நடக்கிறது, ஜனங்களுக்கு சாப்பாடு அங்கே ஆயத்தம் ஆயிட்டு இருந்துச்சு கிச்சன்ல. இவங்க அந்த அபிஷேகத்தோட கிச்சனுக்குள்ள நுழைஞ்ச உடனே கிச்சனை வேலை செஞ்சிருந்தவங்க மேல இருந்து அபிஷேகம் தாக்கியது. எல்லாரும் வேலை செஞ்சவங்க பக்தருக்கு கீழே விழுந்தாங்களாம். உங்களை நுழைஞ்ச உடனே அந்த ஹாலில் உங்களை நுழைஞ்ச உடனே ஏதாவது கீழே விழுந்தாங்க. அப்படி ஒரு அனாயிட்டி, அப்படி ஒரு தெய்வ பலன். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையிலே பெரிய வீழ்ச்சி வந்துச்சு சிம்சோனை போல. ஆனாலும் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். தன்னுடைய மனசாட்சியை ஷார்ப்பாக்கிட்டாங்க. ஷார்ப்பாக்கி கர்த்தரிடத்திலே போராடி கேட்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை மறுபடியும் பலப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ற உடைய பலன் குறுகினது போல இருந்தால் கர்த்தரை நோக்கி உண்மையாய் தாகத்தோடு தெய்வ பலன் வேண்டும் என்று உண்மையான மன திரும்புதலோடு தாகத்தோடு நாம கேட்கும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்துவார். இழந்த பலத்தை கர்த்தர் நமக்கு திரும்பவும் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் துதிக்கிறதுனாலே நமக்கு பலன் வருகிறது. இரண்டாவது, நம்முடைய குறைவுகளை உணர்ந்து தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய பலத்தை கேட்கும் பொழுது நமக்கு தேவ பலன் நமக்கு வருகிறது. மூணாவது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு
நித்திரை செய்தான்.
அப்பொழுது ஒரு தூதன்
அவனை தட்டி எழுப்பி
எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது
இதோ
தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது.
அப்பொழுது அவன்
புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான்.
அப்பொழுது அவன் எழுந்திருந்து
புசித்து குடித்து
அந்த போஜனத்தின் பலத்தினால்
40 நாள்
இரவு பகல்
ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான்.
எலியாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், அவன் புசித்து குடித்து அந்த பலத்தினால் 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஓரேப் என்கிற தேவ பர்வதம் வரைக்கும் நடந்து போனான். ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் அவனுக்கு கிடைச்சது எலியாவுக்கு. எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், வல்லமையான ஒரு மனுஷன். ஆனாலும் அவனுடைய கட்டத்தில், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சில பலவீனங்களும் அவனை தாக்கியது. யெசபேல் அவனை மிரட்டும் பொழுது அவன் சோர்ந்து போயிட்டான். இந்த யெசபேலுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். ஏன்னா அவன் 400 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டு போட்ட உடனே யெசபேலுடைய கோபத்திற்கு தான் ஆளாயிட்ட உடனே இனி நம்ம தப்புறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா யெசபேல் யாரை நினைச்சாலும் அவங்களை கொண்டுடுவார். அவங்களை கைக்கு யாரையும் தப்பிக்க முடியாது. அது அவனுக்கு தெரியும். யெசபேலுடைய கோபத்துக்கு ஆளாயிட்ட நம்ம தப்புறது முடியாது. இவன் எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையான காரியங்களை செய்தவனாக இருந்தாலும் இந்த செய்தி அவனை பலவீனப்படுத்திடுச்சு. பலவீனப்பட்டவனாக இப்ப சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், ஒரு சூரை செடியின் கீழே போய் அவன் படுத்துட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, இல்ல உனக்கு இன்னும் ஒழிய முடியல, இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, இன்னும் நீ செய்ய வேண்டிய பிரயாணம் இருக்கிறது, செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது. ஆனால் இதுக்குள்ளேயே நீ சோர்ந்து படுத்துட்டா எப்படி இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. நம்ம நினைக்கிறோம் நம்ம எவ்வளவு செஞ்சிட்டோம். நான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 நீ இன்னும் செய்ய வேண்டிய பிரயாணம் அதிகம். நம்ம வந்து ஏதோ நம்ம பெருசா சாதிச்சுட்டு முடிச்சுட்டோம், நம்ம போதும், நம்ம நல்லா இருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் சொல்றார், இல்ல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வேகத்து வரும். இன்னும் நான் உன்னை குறித்து நான் நோக்கம் வச்சிருக்கிறேன். இன்னும் நான் உன்னை குறித்து நான் சில திட்டம் வச்சிருக்கிறேன். இன்னும் நான் உன்னை குறித்து செய்யறேன். அதையெல்லாம் கர்த்தர் நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டுமானால் நமக்கு ஒரு புதிய பலன் அவசியம். இப்போ எலியா பலவீனப்பட்டிருக்கிறான். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்து கொடுக்கிறான். தூங்கிட்டு இருக்கிறவனை தட்டி எழுப்பி கொடுக்கிறான். எழுந்திருக்கிறான். வந்து கொடுக்கிறது யாருன்னு கூட அவனுக்கு தெரியல. தேவ தூதன் வந்து இறங்கி கொடுத்துட்டு இருக்கிறான். அது கூட இவனுக்கு ஃபீல் பண்ண தெரியல. சாப்பிட்டு மறுபடியும் படுத்துட்டான். சாப்பிடுறது படுக்கிறது இதுதான் வாழ்க்கை போச்சு. எப்படி ஜெபித்தவன், வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறவன், எவ்வளவு செஞ்சவன், இப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்துட்டான். நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாரு. சாப்பிட்டா மறுபடியும் படுத்துட்டான். திருப்பி செகண்ட் வருது, செகண்ட் டைம் அடுத்த ஃபுட் வருது. திருப்பி கொண்டு வந்து தட்டி எழுப்புறான். தட்டி எடுத்து திருப்பி சாப்பிடு. மறுபடியும் சாப்பிடறான். சாப்பிட்டு அந்த பலத்தோடு 40 நாள் நடந்தானா. எது வரைக்கும்? ஓரேப் என்கிற தேவனுடைய பருவத வரைக்கும் நடந்து போயிட்டே இருந்தான். 40 days கண்டினியூஸா அவன் வாக் பண்ணி போறான். இதுதான் தேவன் கொடுத்த பலன். 40 நாள் தொடர்ந்து நடந்து போய் ஓரேபுக்கு போய் சேர்ற வரைக்கும் தான் தடையை நிறுத்தல. என்னைக்கு சொல்றேன், தேவனுடைய பருவதமாகிய பரலோகத்துக்கு போற வரைக்கும் நம்முடைய நடை நிற்கக்கூடாது. நான் ஸ்டாப்ப போயிட்டே இருக்கணும். நடுவில் எங்கேயும் நின்னுடக்கூடாது, பாதியில் நின்னுடக்கூடாது, போயிட்டே இருக்கணும். நடுவில் எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய பிரயாணம் நிற்கக்கூடாது. கண்டினியூஸா நடக்கணும், போயிட்டே இருக்கணும். அதற்கு தேவை தேவ பலன். நமக்கு தேவை அந்த பலன். இவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு? பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த அப்பத்தின் மூலமாக இந்த பலன் அவனுக்கு கிடைத்தது. ஆமென். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த அப்பம், கொண்டு வரப்பட்ட இந்த அப்பத்தின் மூலமாகத்தான் இந்த பலன் அவர்களுக்கு கிடைத்தது. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6:48 வாசிக்கலாம். யோவான் 6:48 48 வாசிப்போம்.
என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு,
என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு, இல்ல 6:48,
ஜீவ அப்பம் நானே,
ஜீவ அப்பம் நானே,
உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே,
உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே
மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள்,
மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள்.
இதிலே புசிக்கிறவன்,
இதிலே புசிக்கிறவன்
மரியாமல் இருக்கும்படி,
மரியாமல் இருக்கும்படி
வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே,
வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே.
நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம்,
நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம்.
இந்த அப்பத்தை புசிக்கிறவன்,
இந்த அப்பத்தை புசிக்கிறவன்
என்றைக்கும் பிழைப்பான்,
என்றைக்கும் பிழைப்பான்.
நான் கொடுக்கும் அப்பம்,
நான் கொடுக்கும் அப்பம்
உலகத்தின் ஜீவனுக்காக,
உலகத்தின் ஜீவனுக்காக.
நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார்,
நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். வானத்திலிருந்து ஒரு அப்பம் கொண்டு வரப்பட்டு எலியாக்கு கொடுக்கப்பட்டது. காகம் கொண்டு வந்தது வானத்திலிருந்து கொண்டு வரப்படல, அது எங்கிருந்தோ தூக்கிட்டு வந்துச்சு. காகம் எலியாவுக்கு போச்சு. அந்த மாம்ச இறைச்சி எல்லாம் வானத்திலிருந்து எல்லாம் வரல, அது எங்கிருந்தோ காக்கா தூக்கிட்டு வந்து போட்டுச்சு. ஆனால் இங்கே தேவ தூதன் கொண்டு வரலாம். தேவ தூதன் எங்கிருந்தோ போய் தூக்கிட்டு வந்து போட்டிருக்க மாட்டான். தேவ தூதன் ஒரு அப்பத்தை கொண்டு வருகிறான், தண்ணீரை கொண்டு வருகிறான். பரலோகத்திலிருந்து இவனுக்கு அனுப்பப்படுகிறது. இப்பொழுது இந்த அப்பத்தை புசித்ததினாலேதான் இவனுக்கு 40 நாள் நடக்கக்கூடிய ஒரு பலன் அவனுக்கு கிடைச்சது. வானத்திலிருந்து வந்த அப்பம் இயேசு கிறிஸ்து, அதைத்தான் நமக்கு இங்க சொல்ற. ஜீவ அப்பம் நானே, நான் தான் ஜீவ அப்பம். உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே அப்படின்னாரு. அந்த அப்பம் அவர் எதை சொல்றாரு? நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எந்தெந்தைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. என்னுடைய மாம்சம்தான் அந்த அப்பம். இது வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். இதை புசிக்கிறவன் என்னைக்குமே மரிக்க மாட்டான். இதுதான் உங்களை பலப்படுத்துகிற வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். இதுதான் என் மாம்சம். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்வதின் உண்மையான அர்த்தம் என்ன அதை நம்ம கவனிக்க. என் மாம்சம் தான் அப்படின்னாரு. வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் முதல் அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக
நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த அப்பம் என் மாம்சம் தானே. இதுதான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். நான் உங்களுக்கு கொடுக்கிற அப்பம் என் மாம்சத்தை தான் கொடுக்கிறேன். அதை யோவான் முதல் அதிகாரத்தில் 14 வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அப்போ வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் கிறிஸ்துவின் மாம்சம் என்றால் அந்த கிறிஸ்துவின் மாம்சம் என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. இந்த வார்த்தை தான் கிறிஸ்துவின் மாம்சமாய் மாறியது. வார்த்தை தேவனுடைய வசனம். வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு புசிக்கிறோமோ அந்த பலத்தினால் தான் ஒரு தேவ பிள்ளை பரலோகத்தை நோக்கி நாம் பிரயாணம் பண்ண முடியும். 40 ஓரேப் என்கிற பருவதம் வரைக்கும் தொடர்ந்து நடந்ததற்கு காரணம் என்ன? அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பத்தை புசித்தான். அது கிறிஸ்து என் மாம்சம். அந்த மாம்சம் என்பது தேவனுடைய வார்த்தை என்று வேதம் சொல்லும். வசனத்தை புசிக்கணும். மூணாவது, வசனத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு புசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவ பலன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் 5:39 வசனத்தில் சொல்லும் போது சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னார். வசனம் யோவான் 8 நிறைய சொல்லிட்டே போலாம். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 17:17 பார்க்கிறோம், உடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தப்படுத்தும், உடைய வசனமே சத்தியம். வேதத்தில் நிறைய வசனத்தை ஆண்டவர் சொல்றார். வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. வசனம் நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறது. வசனம் நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுகிறது. அது நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. வேத வசனத்தினால் நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்பட வேண்டும். வசனத்தை புசிங்க, நிறைய வசனத்தை புசிங்க. அந்த வசனம் உங்களை பலப்படுத்துகிறது. ஹோரேப் என்கிற தேவ பர்வதமாகிய பரலோகம் வரைக்கும் நம்மை தொடர்ந்து நடப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிறது. ஆமேன். அல்ல, மூணாவது வேத வசனம். முதலாவது துதியின் மூலமாக நாம் தேவ பலத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இரண்டாவது உண்மையான உணர்வுல இருதயத்தின் மூலமாய் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நாம் இழந்த பலத்தை பெறுகிறோம். மூணாவது வேத வசனத்தின் மூலமாக நாம் தேவ பலத்தை பெறுகிறோம். நாலாவது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30:15-16 வசனங்களை வாசிக்கலாம்.
நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமரிக்கையும் நம்பிக்கையுமே
உங்கள் பலனாயிருக்கும் என்று
இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார்.
இங்கே பார்க்கும் பொழுது அமரிக்கையும் நம்பிக்கையுமே நமக்கு பலனாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கையும் ஆண்டவர் மேல் நமக்கு வைக்கிற விசுவாசம் அதுதான் நமக்கு பலன். ஒரு தேவ பிள்ளையின் விசுவாசம் பலன் என்பது தேவன் மேல் வைக்கிற ஆழமான விசுவாசத்தில் இருக்கிறது. நீங்க எபிரேயர் 11 அதிகாரத்தை படிக்கும் பொழுது பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள், அதை குறித்து பட்டியல் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரீசன், விசுவாசம். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள், அக்னி சூளையிலே அவர்கள் வேகாதிருந்தார்கள் இல்லையா. எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரியமே விசுவாசம். தேவ பிள்ளைகள் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு விசேஷமான பலத்தை கொடுக்கிறார். எதையும் மேற்கொள்ளக்கூடிய பலம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலம் விசுவாசம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்முடைய பலனாக இருக்கும். இந்த விசுவாசமே எல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னோடு தொடர்புடையது. வேதத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாசிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள விசுவாசம் நமக்கு அதிகரிக்கும். ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தை கேட்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆகையினாலே தேவ பிள்ளைகள் கர்த்தர் பேரிலே ஒரு ஆழமான விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயே 28:16 வாசிக்கலாம்.
ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது,
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ
அஸ்திபாரமாக ஒரு கல்லை,
அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை
நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும்
விலையேறப்பெற்றதும்
திட அஸ்திபாரமுள்ளதுமான
மூளைக்கல்லாயிருக்கும்.
விசுவாசிக்கிறவன் பதறான்.
நல்ல கவனிங்க, இங்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்ல வைக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது, அதுதான் இயேசு கிறிஸ்து, விலையேற பெற்றது, திட அஸ்திபாரம் உள்ள மூளை கல்லாயிருக்கும். அந்த கல்லின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் பதறவே மாட்டான். ஏன் இங்க இந்த பதற்றத்தை குறித்து சொல்லப்படுது தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை ஒரு சூழ்நிலைகளை கண்டு பதறுவார்களானால் அவர்கள் பலத்தை இழக்கிறான். தெரியுமா, பதறுகிறோம் என்றால் நமக்கு இருக்கிற பலத்தை இழக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு வசன ஆதாரம் காட்டுறேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 24:10 வாசிங்க. 24:10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. பலன் குறுகிடுது. ஒரு பிரச்சனை நேரத்தில் நம்ம சோர்ந்து போறோம், பதறுகிறோம் என்றால் பலன் குறுகி போகிறது. ஆனால் ஆண்டவர் மேல் நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்கு பதற்றம் வராது. பதற்றம் வரலன்னா நம்ம பலன் நமக்கு குறுகாது இல்லையா. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் விசுவாசம். கர்த்தர் பேரிட நமக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது நம்முடைய பலன் நம்மை விட்டு விலகி போவதில்லை, நமக்கு பதற்றம் வராது. பதற்றம் வராததுனாலே நம்முடைய பலன் போகாது. நம்முடைய பலத்தை தங்க வைத்துக் கொள்வதற்கு 4வது காரியம், கர்த்தர் பேரில் ஒரு ஆணித்தரமான விசுவாசம். என் ஆண்டவர் எனக்கு இதை கரெக்டா செய்யறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் கரெக்டா செய்யறார். அந்த சூழ்நிலைகள் பேர்ல நம்ம விசுவாசம் வைக்கக்கூடாது. ஆண்டவருடைய நடத்துதலின் பேரில் நம்ம விசுவாசம் வைக்கணும். பல நேரத்தில் தேவ நடத்துதலை நம்ம விசுவாசிக்கிறத விட சூழ்நிலைகளை விசுவாசிக்கிறோம். அங்கதான் நம்முடைய பலன் குறுகி போகுது. ஆண்டவருடைய பிள்ளை, என்னை கர்த்தர் கரெக்டா நடத்துவார், தப்பு நடக்காது. என் ஆண்டவர் கரெக்டா நடத்துவார், என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், என் ஆண்டவர், அவரை நான் நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எந்த தடுமாற்றம் வராது, தோல்வி வராது, அவர் என்னை விட்டுவிட மாட்டார். இந்த ஃபெய்த் நமக்கு இருக்கணும். ஏன்னா சியோனிலே வைக்கப்பட்ட அந்த கல் பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, திட அஸ்திபாரமான அந்த கல். அந்த கல்லின் மேல் நான் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறேன், அவர் மேல் என் வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கிறது. நான் அவரை விசுவாசிக்கிறேன், எனக்கு பதற்றம் இல்லை, என் ஆண்டவர் என்னை கரெக்டா நடத்துவார். அந்த விசுவாசம் தான் நம்முடைய பலத்தை தங்க வைக்கிறது. அதனால கர்த்தர் பேருடைய எந்த சூழ்நிலையிலும் 100% நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க. அமெரிக்கையும் விசுவாச நம்பிக்கையுமே நம்முடைய பலனாய் இருக்கும். அதனால நாலாவது நம்முடைய விசுவாசம் ஃபெய்த் நமக்கு பலனை கொடுக்கிறது. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:31 வாசிக்கலாம்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ,
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
புது பெலன் அடைந்து,
புது பெலன் அடைந்து
கழுகுகளைப் போல
சட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.
கர்த்தருக்கு காத்திருங்கள். ஆண்டவர் நமக்கு ரெனியூ பண்றாரு, புது பலத்தை நமக்கு தர. இங்கே பார்க்கும் பொழுது 29 இருந்து நாம் பார்க்கும் பொழுது 28 பார்க்கும் பொழுது அதற்கு இன்னும் கர்த்தர் சில விஷயத்தை 28 வாசிக்கலாமே.
பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும்,
அவர் சோர்ந்து போறதும் கிடையாது,
இளைப்படைகிறதும்
கிடையாது.
இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து
சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து
சோர்ந்து போவார்கள்.
வாலிபரும் இடறி விழுவார்கள்.
ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கவங்க மட்டும் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடுத்து எழுப்புவார்கள். இங்க பாத்தீங்கன்னா 3 சொல்லுது. 1, நம்முடைய ஆண்டவரை பத்தி சொல்லப்படுது, அவர் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போறதும் இல்லை. 2, உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய உச்சக்கட்ட பலத்தை சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்ட பலன் அவனுடைய வாலிப பிராயத்தில் இருக்கிறது. அந்த உச்சக்கட்ட பலத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் கூட சோர்ந்து போவான். மேக்சிமம் ஸ்ட்ரென்த், ஒரு ஹியூமன் ஸ்ட்ரென்த்ல வந்து மேக்சிமம் லெவல் இருக்கிற அந்த வாலிப பிராயத்தில் கூட அவனும் சோர்ந்து போவான், இளைப்படைது. ஆனா கர்த்தர் சோர்ந்து போறதில்லை. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எத்தனை வயசானாலும் சரி, எவ்வளவு காலமானாலும் சரி, அவர் தன்னுடைய புதிய பலத்தினால் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். எது வந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள், தேவ பிரசன்னத்தில் காத்திருங்கள். ஆண்டவரோடு அவருடைய செயல்பாட்டுக்காக அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் மேல் நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஜெபி ஆண்டவர் நடத்துதலுக்காக நம்ம காத்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர வேண்டும், நேரத்தை செலவிட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நமக்கு புதிய பலத்தை கொடுத்து அந்த பலத்தினால் நம்ம ஓடுறதில்லை, கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய லெவல்ல நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்றார். அதனால் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய பாதத்தில் எவ்வளவு நேரம் முடியுமோ அதிகமாய் காத்திருந்து ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தங்கியிருக்க நேரத்தை செலவு பண்ணுங்க. அதில் உங்களை டெடிகேட் பண்ணுங்க. வேற எதுல நம்ம டெடிகேட் பண்றோமோ இல்லையே, ஆண்டவருடைய பாதத்தில் அமருகிறதுல ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும். நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது, இன்னைக்கு டைம் கிடைக்கலன்னு நம்ம சொல்லக்கூடாது, அது வரவே கூடாது. ஆண்டவருடைய சமூகத்திற்கு மட்டும் எந்த காரணத்தை கொண்டு நேரம் இல்லை, எனக்கு முடியல, டைம் இல்லை சொல்லவே கூடாது. ஒரு பிரதானமான நேரத்தை, நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய முக்கியமான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. உங்களுக்கே தெரியும் ஒரு நாள்ல எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான நேரம் உங்களுக்கு தெரியும். சிலருக்கு அது காலையில இருக்கும், சிலருக்கு அது சாயங்காலமா இருக்கும், சிலருக்கு அது நைட்டா இருக்கும், எந்த நேரமா இருக்கும், உங்க ஃப்ரெஷ்ஷான டைமை ஆண்டவருக்கு கொடுங்க. புரியுதா? இந்த நேரம் தான் நான் சொல்ல மாட்டேன், இந்த நேரத்துல தான் ஜெபிங்க நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய ஃப்ரெஷ்ஷான டைம் ஆண்டவருக்கு கொடுங்க, அதுதான் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், நம்முடைய லைஃப் ஸ்டைல் கேட்டதுக்கு நேரமா இருக்கும். எனக்கு ஃப்ரெஷ்ஷான டைம் காலையில கிடையாது, எனக்கு ஃப்ரெஷ்ஷான டைம் ஈவினிங் தான். சாயங்காலத்துக்கு பிறகு நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பேன், நைட் 1 மணி வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பேன், 1 மணி 1.5 மணி வரைக்கும் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா அந்த நேரத்தை தான் எனக்கு நான் ஜபத்துக்கு நான் வைக்கிறேன். அதனால எந்த உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எது ஃப்ரெஷ் டைமோ அந்த டைம் ஆண்டவருக்கு நீங்க வைங்க. சிறந்ததை கர்த்தருக்கு கொடுங்க. உண்மையா சொல்றேன், தேவன் உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஆகினால் இன்றைக்கு நம்ம பலன் அடைவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 5 காரியத்தை பார்த்தோம். இதை நம்ம கவனமாய் நம்ம கடைபிடிக்கும் பொழுது தேவ பலத்தினால் நாம் இடை கட்டப்பட்டு நாம் தேவ ராஜ்யத்தில் போய் சேரும். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். நாம் அதே போல நம்மை கர்த்தர் மேன்மேலும் பலப்படுத்த போறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவதற்கு இன்றைக்கு நாம் 5 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, துதிக்க வேண்டும். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சன்னதியின் முன்பாய் வந்து காணப்படுவார்கள். பகன்யனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களி நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று சங்கீதம் சொல்லுகிறது. அதை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது குழந்தைகள் பாலகர் வாயினாலே துதி உண்டு பண்ணினீர்னு சொன்னார். துதிக்கிறவன் சத்துருக்களை அடக்கி போடக்கூடிய பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். இரண்டாவது, சிம்சோன் தனக்கு ஆரம்பத்தில் ஆண்டவர் கொடுத்த பலத்தை இழந்துட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த பலத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்களை ஆராய்ந்து உங்களை அர்ப்பணித்து கர்த்தருக்கு முன்பாக வந்த ஆண்டவரே என்னை ஒரு மிசை பலப்படுத்தும் என்று கேளுங்க. ஒரு மிசை என்னை பலப்படுத்தும், ஒரு மிசை என்னை பலப்படுத்தும். கர்த்தர் அந்த உண்மையான மனம் திரும்புதல், அந்த உண்மையான தாகம், அது ஆண்டவர் பார்க்கிறாரு, பலப்படுத்துறாரு. சிம்சோனை பலப்படுத்தின ஆண்டவர் அவன் நம்மையும் பலப்படுத்துவார். மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தை. எலியாவுக்கு வானத்திலிருந்து அப்பம் வந்தது, அந்த புசித்து அதை புசித்து அந்த பலத்தினாலே 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஓரேப் என்கிற தேவ பர்வதம் மட்டும் வந்தான். நமக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்பது எதை குறிக்கிறது? அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வசனத்தை புசிக்கிறவர்கள் பலனடைந்து தேவ பர்வதமான பரலோகம் வரைக்கும் தொடர்ந்து நடப்பார்கள். வசனத்தின் மூலமாக பலன். நாலாவது, விசுவாசம். அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். கர்த்தர் பேரிலே வைக்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். விசுவாசிக்கிறவனுக்கு பதற்றம் வராது. ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சோர்ந்து போகக்கூடாது, விசுவாசத்தில் நிற்கணும். ஆண்டவருடைய பலன் அந்த விசுவாசத்திற்குள் நமக்குள் வருகிறது. விசுவாசத்தினால் பலப்படுத்தப்படுகிறோம். விசுவாசத்தினால் எத்தனையோ பேர் பெரிய காரியங்களை செய்தார்கள் தேவ பலத்தின் மூலமாக. விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் தன் பலத்தை கொடுக்கிறார். ஐந்தாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் புதிய பலத்தை கொடுக்கிறார். அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். இது தேவ பலன். உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு வாலிப பிராயத்தில் இருக்கிற உச்சக்கட்ட பலத்தை பார்க்கிலும் அதிகமான பலன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு கிடைக்கிறது. தேவ சமூகத்தில் உங்களுடைய சிறந்த நேரத்தை கொடுங்கள். அந்த நேரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் செலவிடுங்கள். தேவ பலன் உங்களை நிரப்பும், நிரப்பும். தேவ பலத்தினால் வாழ்வீர்கள். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவதற்கான 5 காரியங்களை பார்த்தோம். நாம் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளிலும் இந்த பலத்தை பெற்று, இந்த 5 விதத்தில் பலத்தை பெற்று சியோனிலே தேவ சன்னதியின் முன்பாய் போய் காணப்படுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் எங்களை பலப்படுத்த சித்தமாயிருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளிலிருந்து நாங்கள் பலனடையும் ரகசியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பலத்தினால் எங்களை இடை கட்டி எங்களுடைய வழிகளை எல்லாம் செம்மையாக்கி எங்களை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. புதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும்.